الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم نصرت للشباب أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மீது தொடர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் நடத்தி நடக்குமாறே இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குந்தும் கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் குழந்தையாக பிறந்து சிறு பிராயத்தை தாண்டி வாலிபராக வயோதிபராக அவருடைய காலம் சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்திலே இன்று நவீனமயப்படுத்தப்பட்ட பித்னாவுடைய இந்த காலத்திலே மேற்கத்திய கலாச்சாரங்கள் மலிந்து காணப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவர்கள் தன்னுடைய நவீனத்தையும் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் இஸ்லாத்துக்கு மாற்றமான தன்னுடைய வாழ்க்கை முறையையும் அறிமுகப்படுத்துவதற்கு உலகத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு இஸ்லாத்தின் விரோதிகள் பாவிக்கின்ற இலக்காக கொள்கின்ற சாகட்டாக ஒரு கோலாக எடுத்திருப்பது நமது சமூகத்தில் உலக மட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களையும் யுவதிகளையும். கனிமானவர்களே, இன்று உலகத்தில் என்னென்ன பாவங்கள் குற்றங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் நடந்தாலும் அதன் பின்னணியிலே ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு இளம் தலைமுறையில் ஒரு சாரா இருப்பதை காண்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நிலைமை நீடிக்கும் என்றிருந்தால் வாலிபர்களும் யுவதிகளும் இளைஞர்களும் இஸ்லாத்துக்கு மாற்றமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றிருந்தால் நமது சமூகம் நமது நாடு நமது ஊர் நமது மஹல்லா ஒரு 10, 15, 20, 30 வருடங்களுக்கு பின்னர் என்ன நிலைமைக்கு மாறும் என்பதை நாம் இப்பொழுதே யூகித்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, நாம் இன்று இந்த சபையிலே சிறார்கள் இருக்கிறோம், வாலிபர்கள் இருக்கிறோம், சற்று வயதை அடைந்த முதியவர்களும் வயோதிபர்களும் இருக்கிறோம். இங்கிருக்கின்ற முதியவர்களுக்கு தெரியும் என்னுடைய வாலிபத்தை நான் எப்படி கழித்தேன், இப்பொழுது நான் அதை எப்படி அதனுடைய பயனை அடைகிறேன். வாலிபத்தை யார் வீணாக்கினார்களோ அவர்கள் இப்பொழுது கை சேதப்படுகிறோம். எனக்கு படிக்க கிடைக்கவில்லை, எனக்கு ஓத கிடைக்கவில்லை, எனக்கு இஸ்லாத்தை விளங்க கிடைக்கவில்லை. இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்களும் தெரியாமல் எத்தனையோ பேர குழந்தைகளை தூக்கி விளையாடுகிறேன் என்றெல்லாம் மனது அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் வெளியில் காட்டுவது கிடையாது. ஃபித்னா குறைந்த காலத்தில் வாலிபர்களாக இருந்த நாம், குழப்பங்கள் இல்லாத காலத்திலே வாலிபர்களாக இருந்த நாம், பாவங்கள் குறைந்த காலத்திலே வாலிபர்களாக இருந்த நாம் வீணாக்கியதை நினைத்து கவலைப்படுகிறோம் என்றால், இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் இருக்கின்ற வாலிபர்கள் எதிர்காலத்தில் எப்படி கவலைப்படுவார்கள் என்பதை நாம் இந்த நிமிடம் உறுதியாக நாம் யூகித்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் பேச இருக்கின்ற சில விடயங்கள் எல்லோருக்கும் தேவையான விடயங்கள். நபியவர்கள் சிறியவர்களை எப்படி தீனுக்குள் கொண்டு வந்தார்கள், நபியவர்கள் வாலிபர்களை எப்படி கண்காணித்தார்கள், நபியவர்கள் மூத்தவர்களுக்கு எப்படி வாலிபர்களை கண்காணிக்க சொன்னார்கள் என்பன போன்ற சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, இன்று தீன் துனியா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத நசாராக்கள் என்று இரண்டாக எடுத்தால் எந்த பக்கம் நமது கவனமும் ஈர்ப்பும் நமது உள்ளத்துடைய ஆசையும் சாய்கிறது என்பதை பார்ப்போம். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நபியவர்களுடைய வழிமுறை ஒரு சாரார் பின்பற்றலாம், அநேகமானவர்கள் உதாசீனம் செய்வதை பார்க்கிறோம். என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, முன்னே எதிரிகளும் ஒரு விடயத்தை சாதிப்பதற்கு வாலிபர்களை தான் தூண்டினார்கள். அதே விடயத்திலே நபியவர்களும் அந்த விடயத்தை முறியடிப்பதற்கு வாலிபர்களை தான் தயார் செய்தார்கள். ஒரு ஃபித்னாவை உருவாக்குவதற்கும் வாலிபர்களை அவர்கள் தயார் செய்தார்கள். ஃபித்னாவை இல்லாமலாக்குவதற்கு நபியவர்கள் தனது வாலிபர்களை தயாராக்கினார்கள். பாருங்கள், முஹம்மதுடைய தலையை எடுக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய தலையை வெட்ட வேண்டும், தலையோடு வந்தால் இவ்வளவு பரிசென்று தூண்டிவிட்டான் அபூஜஹல் யாரை? வாலிபர்களை. பல வாலிபர்கள் அதற்கு தயாராகிறார்கள். பரிசு பெறப்போகிறேன், முஹம்மதுடைய தலையை எடுத்த பெருமை அடைய போகிறேன், சாதனை படைக்க போகிறேன். அதிலே தயாராகிய ஒரு வாலிபர் தான் உமர், அதிலே தயாராகிய ஒரு வாலிபர் தான் சுராக்கா, அதில் இன்னும் பிரபலியமான எத்தனையோ இஸ்லாத்திய விரோதிகள் தயாராகினார்கள் தலையெடுப்பதற்கு. கண்ணியமானவர்களே, உமரதியால் வருகிறார்கள், அவர்களுக்கு அப்படி அந்த பிரயாணத்திலே இஸ்லாம் கிடைக்கிறது. சுராகத்தின் மாணிக்கம் வருகிறார், அவரை மண் விழுங்குகிறது, நிலம் விழுங்குகிறது. நபிக்கு பக்கத்தில் வந்து பிடிக்க பார்க்கின்ற பொழுது அவரை கூமி விழுங்கிக் கொள்கிறது. மீண்டும் அவர் தருமாறுகிறார், என்னை நான் உங்களை உனக்கு ஒன்று செய்ய மாட்டேன், விட்டு விடுங்கள். நபி அவர்கள் மன்னிக்கிறார்கள். மீண்டும் அந்த துனியாவுடைய ஆசை அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வருகிறார். மீண்டும் நிலம் பூமி விழுங்கிக் கொள்கிறது. கண்ணியமானவர்கள், என்ன சொல்ல வருகிறோம்? இஸ்லாத்துடைய விரோதிகள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தில் வரக்கூடாது, இஸ்லாம் உலகத்திலே மேலோங்க கூடாது என்பதற்கு அவர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பாவித்த கருவிகள் வாலிபர்கள். அதற்கு அவர்கள் சாதனை, அதை சாதிப்பதற்கு அவர்கள் முன்னே அனுப்பியவர்கள் வாலிபர்கள். என் தூண்டிவிட்டால் செய்து விடுவார்கள். அனுபவம் கிடையாது, நிதானம் கிடையாது. ஏன்? ஈமான் இஸ்லாம் இல்லை, எனவே அனுபவம் கிடையாது. ஈமானும் இஸ்லாமும் வருகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, ஒரு 13 வயது இளைஞரால், சிறுவரால், 60-65 வயது ஒரு முதியவர் சாதிக்கின்ற சாதனையை செய்யலாம் என்பதை நமது முன்னோர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். நான் சில நிகழ்வுகளை சொல்வதை சுருக்கமாக, நமது அந்த வயதில் இருக்கின்ற சிறுவர்களும் வாலிபர்களும் இந்த காலத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒப்பீடு செய்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு முன்னால் வாலிபத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? வெள்ளிக்கிழமை ஓதப்பட வேண்டிய மிக முக்கியமான சூராக்கள் ஒன்று பிரதானமானது சூரத்து கஹ்ஃப். இதற்கு கஹ்ஃப் என்றால் குகை, மலைக்குள் இருக்கின்ற அந்த குகைக்கு பேர் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள், குகையில் தங்கியவர்கள் என்ற ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் அங்கே சில ஆயத்துக்களிலே சொல்கிறான். அதை வைத்து அந்த சூராவுக்கே பேர் கஹ்ஃப். யார் அவர்கள்? நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய வசனம், நஹ்னு நக்ஸு அலைக ரஹ்மம் பில் ஹக், அவருடைய சம்பவத்தை உங்களுக்கு நாம் உண்மையான முறையில் சொல்லப் போகிறோம். சம்பவம் சொல்லப் போகிறேன், கேளுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? இன்னும் சித்தியர்கள், அவர்கள் சில வாலிபர்கள், சில டீனேஜ் யூத் இளைஞர்கள். 13 தொடக்கம் 19 வரைக்கும் டீனேஜ் என்று சொல்கிறோம். 13-14 என்று டீன் என்று முடிகிறது. டீனேஜ் 20 வரைக்கும், 20 ஆரம்பித்தால் அங்கே கண்ணியமானவர்களே வாலிபரையது. அப்படியே அநேகமானுடைய ஆய்வு முடிவு கருத்து விளக்கம், 40 வயது வரைக்கும் வாலிபர் தான். கண்ணியமானவர்கள் இந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சுருக்கமாக சொல்கிறான். அந்த வாலிபர்கள் யார்? அந்த காலத்திலே ஒரு ஆட்சியாளர் இருந்தான். அவன் தான், நான் தான் இலக்கன், என்னை நீங்கள் வணங்க வேண்டும், எனக்கு நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும், நான் தான் உலகத்தை ஆட்சி செய்கின்ற அதிகாரம் படைத்த ஒரு இரட்சகன். ஃபிரௌன் புரிந்த வாதாட்டத்தை போன்று புரிந்து வந்தார். பயந்து கொலைக்கும் அநியாயத்துக்கும் அடி உதைகளுக்கும் சிறைகளுக்கும் பயந்து ஒரு சாரார் அவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள், மதம் மாறினார்கள், அல்லாவை புறக்கணித்தார்கள். ஆனால் வாலிப கூட்டம் ஒன்று, இல்லை நீ எங்களுடைய ரப்பல்ல, அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ் ஒருவன் தான். ஈமானில் முன்னுதாரண மிக்க வாலிபர்கள், ஈமான், அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன், எனக்கு எல்லாவற்றையும் தருபவன் அல்லாஹ், நனவு கழிவு ஏற்படுத்துவன் அல்லாஹ், மௌத்து ஹயாத்தை தருபவன் அல்லாஹ், எனக்கு அறிவை தந்தவன், ஆற்றலை தந்தவன், திறமையை தந்தவன் அல்லாஹ் என்ற ஒரு கூட்டம் உருவாகினார்கள். அவர்களை கொள்வதற்காக வேண்டி அவன் மக்களை, அவருடைய சகாக்களை தூண்டிவிட்டான். அப்பொழுது சிறிய ஒரு கூட்டம் மக்களுக்கு மத்தியிலே அல்லாவை பற்றி பேசிக்கொண்டு, அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வோம், எங்களோட இணையுங்கள், அல்லாவை நம்பிய ஒரு கூட்டமாக எங்களோட இணைந்து வாருங்கள், இந்த அரசனுக்கு எதிராக நாம் போராடுவோம். அப்படி வந்த கூட்டம் தான் இடையிலே கஹபில் குகையிலே தங்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 309 வருடங்கள் அந்த குகையிலே அல்லாஹ் அவர்களை தூங்க விட்டான். அவர்கள் அங்கு பயந்து ஒளிந்து தப்பித்துக் கொள்ள, தப்பினால் போதும் பிழைத்தால் போதும் என்று ஒதுங்கவில்லை. அவர்கள் தன்னுடைய அல்லாஹ்வுடைய கூட்டத்தை கேட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது ஓய்வுக்காக உள்ளே அவர்கள் நுழைந்தார்கள். அல்லாஹ் அவர்களை அப்படியே 309 வருடங்கள் தூங்க வைத்தான். எழுந்தார்கள், விழிப்பு வந்தது, ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள், எவ்வளவு காலம் தூங்கியிருப்போம், ஒருவர் சொன்னார் ஒரு நாள், அரை நாள் தூங்கியிருப்போம், ஒரு சில மனுஷியாளர்கள் தூங்கியிருப்போம். கண்ணியமானவர் அவர்கள் சொல்லப்பட்டது, இல்லை நீங்கள் 300 வருடங்கள் தூங்கி இருக்கிறீர்கள், உடம்பில் ஒரு மாற்றம் கிடையாது, உடல் நிலம் மண் அவருடைய உடலை தின்னவில்லை, அங்கும் இங்கும் புரட்டி புரட்டி உறங்க வைத்தோம், அவர்களோட நாயும் சேர்ந்து சென்றது, அந்த நாயும் குகையுடைய வாசலிலே காலை மடித்து அமர்ந்திருந்தது என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் அவர்களோடு சென்ற நாயை கூட அங்கே பிரஸ்தாபித்திருக்கிறான். அப்படியே எழும்புகிறார்கள், இப்பொழுது பசிக்கிறது, உணவு வேண்டும். கனிமர்களை சுருக்கமான இதை சொல்லி பிரதான உதாரணங்களை சொல்வேன். வாலிப கூட்டம் அல்லாவுக்காக என்று வருகின்ற பொழுது அல்லாவுடைய உதவியை பாருங்கள். அல்லாஹ் அவர்களை எப்படி காப்பாற்றினான், அவர்களுக்கு பசி வருகிறது, அவர்கள் 300 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த பணம் நாணயத்தை ஒருவரிடம் கொடுத்து, நீங்கள் இங்கே போங்கள், இந்த சந்தைக்கு போய், இந்த ஊர் பஜாருக்கு சென்று நீங்கள் ஐயும் அஸ்கா தாமன், இவர்களிலே யார் ஹலாலான உணவுகள் விற்கிறார்களோ அப்படி ஹலாலான உணவுகளை வாங்கி கொண்டு வாருங்கள். கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் ஹலாலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் எத்தனை வருடங்களுக்கு முன்னால், அப்படி அவருடைய நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி முடிக்கிறான். கண்ணியமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃபை உலமாக்களுடைய வழிகாட்டலில் ஒவ்வொருவரும் விளக்கம் படியுங்கள், அதில் பல பாடங்கள் இருக்கின்றன. வாலிபர்களுக்கு படிப்பு இருக்கிறது, அரசியல்வாதிகளுக்குரிய பாடம் இருக்கிறது, பெரிய பெரிய செல்வந்தர்கள் தோட்டம் துறைகளுக்கு சொந்தக்காரர்களான பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு அங்கே உதாரணம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஷைத்தான் இபிலீசுடைய சூழ்ச்சியை பற்றி இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபை படிக்க வேண்டும். அதில் பிரதானமாக அல்லாஹ் சொல்ல வருவது, ஆரம்பிப்பது இந்த வாலிபர்களுடைய சம்பவத்தை. எனவே வாலிபர்களை குர்ஆன் மதித்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபராக இருக்கின்ற பொழுது சில சாதனைகளை புரிந்தார்கள். அல்லாஹ்வுக்காக தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை செய்தார்கள். அவர்களுடைய இணை வைப்புக்கு தூண்டக்கூடிய அந்த சாதனங்களை தகர்த்தார்கள். நான் விளங்குகின்ற பாணியை சொல்கிறேன், வெளிப்படையாக தெரிவிக்க முடியாது. இணை வைப்புக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க தூண்டுகின்ற அந்த சாதனங்களை தகர்த்தார்கள். தகர்த்துவிட்டு பெரிய 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 அந்த தலைமை வைக்கக்கூடிய அளவில் உள்ள அந்த சாதனத்திலே கொழுகி விடுகிறார்கள். தன்னுடைய கோடாளியை எல்லோரும் சொன்னார்கள், இது இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபருடைய செயலாகத்தான் இருக்கும். அங்கும் அல்லாஹ்வுக்காக தன்னை தியாகம் செய்து தனிமையில் இருந்து போராடியது ஒரு வாலிபர். கண்ணியமானவர்களே, இப்படி வாலிபர்களை பற்றி குரானில் ஏராளமான நிகழ்வுகளை குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூரத் யூசுஃபிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வை சொல்கிறது. அழகானவர், அழகானவர், கவர்ச்சியானவர். பெண்கள் பார்த்தால் அப்படியே கவர்ந்து அதன் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முக்கியமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, தனிமையில் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அந்த வீட்டு பெண்மணி இந்த வாலிபரை சகாத நடத்தைக்கு கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு அழைக்கிறார், அழைக்கிறார். கண்ணியமானவர்களே, அப்பொழுது மஆதல்லா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் என்னை இப்படி கண்ணியப்படுத்திருக்கிறான், அழகான தங்குமிடத்தை தந்திருக்கிறான். என்னுடைய சகோதரர்களை கொண்டு போய் அந்த பால் கிணற்றுக்குள் போட்டார்கள். கேட்பார் பார்ப்பார் அன்றி ஒரு ஆண் அனாதரவாக இருந்தேன். என்னை ஒரு கூட்டம் கிணற்றில் எடுத்தார்கள், இங்கே வந்து விற்பனை செய்தார்கள். இங்கே இருக்கின்ற ஒரு அமைச்சர், ஒரு மந்திரி என்னை அவருடைய வீட்டில் கண்ணியமாக வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் தந்த கண்ணியம், இதை நான் பாவம் செய்து இல்லாமலாக்க மாட்டேன், உன்னோட தகாத முறையில் நான் ஈடுபட மாட்டேன் என்று ஓடுகிறார்கள். பின்னால் விரட்டி செல்கிறாள், இழுக்கிறார் ஆடையை, ஆடை கிழிகிறது. வீட்டு தளபதி அந்த பெண்ணை, கணவர் வந்து விடுகிறார் வாசலில். என்ன அந்த பெண், பெண்களுடைய கதி இதுதான் கண்ணியமானவர்களே. நபியவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே எனக்கு பின்னால் நான் விட்டு செல்கின்ற சித்தினாக்களில் என்றார், எனக்கு பின்னால் வர இருக்கின்ற சித்தினாக்களில மிக மோசமான, மிக டேஞ்சரான சித்தினா ஆண்களுக்கு என்ன தெரியுமா? பெண்களுடைய சித்தினா. அது பேஸ்புக் மூலம் வரும், அது காதல் மூலம் வரும், அது கிளாஸ் மூலம் வரும், அது சோசியல் மீடியாக்கள் மூலம் வரும், அது பிரயாணத்தில் தொடர்புண்டாகும், அது யூனிவர்சிட்டியிலே தொடர்புண்டாகும். பெண்களுடைய சித்தனா என்னுடைய ஆண்களுக்கு மிக மோசமான, மிக டேஞ்சரான, மிகவும் அவர்களை கஷ்டத்தில் போடுகின்ற ஒரு சித்தனா என்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த சித்தனா வந்தது, தப்பித்துக் கொண்டார்கள். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அகப்பட்டால் ஆண்களை மாட்டிவிட்டு தப்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் ஏதாவது விடயத்திலே அகப்பட்டால் ஆண்களை மாற்றிவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இப்படித்தான் இந்த பெண்ணும் கணவரிடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மாற்றிவிட்டு, உங்களுடைய மனைவியை சகாத முறையில் கெடுக்க வந்தவருக்கு சிறையில் அடைக்க வேண்டும், நீங்கள் ஜெயிலில் அடைக்க வேண்டும், சிறையில் அடைப்பதை தவிர வேற தண்டனை இருக்கிறது என்று ஏற்றிவிட்டார். அவர்களும், அவருக்கு தெரியும் இவருடைய மனைவியுடைய வேலை. யூசுப் முன்னால் இருக்கிறார், இவள் பின்னால் இருக்கிறார். இவர் இழுத்திருந்தால் அவருடைய கவன்தான் கிழிய வேண்டும். இவர் ஓடிப்போய் விரட்டி பிடித்திருந்தால் அவருடைய ஆணை கிழிய வேண்டும். சாட்சி சொல்வதற்கு கண்ணியமானவர்களை அல்லாஹ் அங்கே பேச வைத்தது ஒரு குழந்தை. ஏன் பெரியவர்கள் பொய் சொல்லலாம், யோசித்து சொல்லலாம், மடியில் பேசிய குழந்தைகளுடைய வரலாறிலே 4 குழந்தைகள் மடியில் பேசியது, பேச முடியாத பருவத்தில் பேசிய குழந்தைகளிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சார்பாக சான்று பகன்ற குழந்தையும் ஒன்று. என்ன சொன்னது தெரியுமா? அவருடைய ஆணை முன்னால் கிழிந்திருந்தால் அந்த பெண் எழுந்திருப்பாள், இவர்தான் போயிருப்பார். அவருடைய ஆடை பின்னால் கிழிந்திருந்தால் இவள் தான் அவரை இருக்கிறாள். அதுதான் உண்மை. அநியாயமாக சிறைக்கு சென்றார்கள். நிரூபராதி, நிரூபராதி, குற்றம் செய்யாதவர் சிறையில் இருந்தார். கண்ணியமாக அல்லாஹ் அவர்களை வெளியாக்கினான். கண்ணியமர்களே, பெண்களுடைய பித்தனா வாலிபர்களுக்கு மிக மோசமான ஒரு பித்தனா என்று நபியவர்கள் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்தது, தப்பித்துக் கொண்டார்கள். இதைத்தான் நபியவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அரசுக்கு கீழே நிழல் பெறுகின்ற 7 கூட்டத்திலே, அரசுக்கு கீழே நிழல் பெறுகின்ற ஒவ்வொரு வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது, தன்னுடைய வியர்வையிலே அப்படியே கால், முழங்கால், கரண்டை கால், இடுப்பு, வாய், மூக்கு என்று வியர்வையில் தத்தரித்துக் கொண்டிருக்கின்ற மக்களிலே அரசுக்கு கீழால் நிழல் கொடுப்பான் அல்லாஹ். யாருக்கு தெரியுமா? அழகான பெண், கவர்ச்சியான பெண், பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண், வசதியுள்ள பெண், அவரை தகாத முறையில் நடப்பதற்கு அழைத்தும் நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று பயந்து தன்னை தக்குவாவோடு மாற்றிக்கொண்டவர் அரிசிக்கு கீழே இருப்பார். அவருக்கு வியர்வை வடியாது மக்களிலே. சூரியன் 1 மைல் தூரம் வந்துவிடும். அதை இன்னும் ஒரு கருத்துப்படி, சுருமா குச்சியுடைய அளவு 4-5 இன்ச்களுடைய அளவுக்கு சூரியனை அல்லா வைப்பான். அவ்வளவு உஷ்ணமாக இருக்கும் அந்த நிலைமையில் அரிசிக்கு கீழே நிழல் பெறுகின்ற கூட்டத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றிய வாலிபர் இடம்பெறுவார். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் வாலிபர் குர்ஆனில் புகழ்ந்து பேசப்படுகிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, 2 வாலி, ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள். அதுவும் சூரத்துல் கஹஃபில் தான் வருகிறது. சூரத்துல் கஹஃபில் அல்லாஹ் சொல்கின்ற இன்னும் என்ன, இரண்டு வாலிபர்களுடைய சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாத்தவர்களால். யார் அந்த வாலிபர்கள்? ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமும் பசியோடு இருக்கிறார்கள், ஏதாவது உணவு தாருங்கள் கேட்டார்கள், உணவு கொடுக்கவில்லை ஒரு மக்கள். அப்பொழுது அவர்களுடைய ஊரில் இருக்கின்ற ஒரு பெரிய சுவடு இழிந்து கீழே விடுகிறது. கனிமன் இழிந்து கீழே விழப்பாக்கின்ற அந்த விழ தயாராகின்ற அந்த சுவரை அப்படியே ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து நிறுத்தி அதற்கு முட்டுப்படுத்தி அந்த சுவரு கீழே விழாமல் பாதுகாக்கிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் நாம் சாப்பாடு கேட்டோம், இவர்கள் தரவில்லை, விருந்து தரவில்லை, எனவே நீங்கள் கூலி எடுங்கள், இந்த வேலைக்கு கூலி கேளுங்களே, நீங்க செய்த உதவிக்கு ஏதாவது ஊதியத்தை கேளுங்களே என்று சொன்ன பொழுது பிரிவு ஏற்படுகிறது. இதுக்கு பின்னால் மூசாவை, நானும் நீங்களும் சேர்ந்து பயணிக்க முடியாது, இது எனக்கும் உங்களுக்கு மத்திய பிரிவு என்று சொல்லுகிறார்கள். அந்த விளக்கத்தை சொல்கின்ற பொழுது இந்த சுவரை ஏன் நிறுத்தினேன் தெரியுமா, இந்த சுவருக்கு கீழே இரண்டு வாலிபர்கள், அநாதைகளாக வளர்ந்த இரண்டு வாலிபர்களுடைய சொத்து இருக்கிறது. அவர்களுடைய தந்தை முன்னே காலத்திலே இவர்கள் சிறியவர்கள் என்பதால் கையில் கொடுக்காமல் பிள்ளைகள் பெரியாளாகி வாலிபராகி அதை எடுக்க வேண்டும், வாழ வேண்டும், அந்த பொருளாதாரம், அந்த பொக்கிஷம், அவருடைய அந்த புதையல், அவருடைய பொருளாதாரத்தை அந்த தந்தை இந்த சுவருக்கு கீழே புதைத்து வைத்திருக்கிறார். இந்த சுவரை விழுந்தால் என்ன நடக்கும்? சிரமதான பணி நடக்கும். அந்த சுவரை அகற்ற வருவார்கள், கிளீன் பண்ணக்கூடியவர்கள் வருவார்கள், சுத்தம் செய்கின்ற பாணியிலே புதையலை சுரண்டி விடுவார்கள். இன்று நாட்டை அபிவிருத்தி என்ற பெயரில், குளங்களை நதிகளை அபிவிருத்தி என்ற பெயரில், குளத்துக்குள் இருக்கின்ற சுரங்கங்களை புதையல்களை தோண்டுவது போன்ற வேலை பார்த்து விடுவார்கள். எனவே அதனால்தான் யாரும் இங்கு கையடிக்க கூடாது, தோண்டக்கூடாது என்பதற்காக சுவரை உரியபடி வைத்தேன். கண்ணியமானவர்களே, வாலிபர் அல்லாஹ்வுடைய நல்லடியாரா பொருளாதாரம் சொத்து செல்வம் பாதுகாக்கப்பட்ட வரலாறையும் சூரத்துக்காக சொல்கிறது. கண்ணியமானவர்களே, நபியவர்கள் வாலிபர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வாலிபர்களை எப்படி புகழ்ந்து பேசினார்கள், வாலிபர்களை எப்படி மதிப்பு கொடுத்தார்கள், வாலிபர்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்தார்கள், வாலிபர்களுக்கு இமாமத்தையும் பாக்கியத்தை கொடுத்தார்கள், வாலிபர்களுக்கு குரானுடைய மாலிமாக்கினார்கள், வாலிபர்களை லாங்குவேஜ் படிப்பதிலே தூண்டினார்கள், வாலிபர்களை கண்ணியமானவர்களை எல்லா விதமான இடங்களிலும் அவர்களை முன்னிறுத்தினார்கள். இன்று மூத்தவர்கள் சிலவிடம் இருக்கின்ற மிக மோசமான பண்புதான் வாலிபர்கள் கெட்டு போவதற்கு ஒரு காரணம், பல காரணங்கள். ஒன்று, வாலிபர்களை ஒதுக்கி பார்ப்பது. கொடியனா வாலிபனா, அவன் செய்தான், அவன் கெட்டவன், அவன் எனக்கு சரி வராது, சொந்த பிள்ளைகளை கூட கருப்பு கண்ணாடி போட்டு ஒதுக்கிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நபியவர்கள் எந்த அளவு வாலிபர்களை இணைத்தார்கள், எந்த அளவு அவர்களை ஆதரித்தார்கள், மஸ்ஜிதில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய நபியிடம் ஒரு வாலிபர் வருகிறார், பக்கத்தில் இருக்கிறார், சபையில் அமர்கிறார், நபியவர்களுடைய தாலிமுடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்த வாலிபர், எனக்கு ஜினா செய்வதற்கு லைசன்ஸ் தாருங்கள். கண்ணியமானவர்களே, ஜினாவுக்கு அனுமதி என்பது இந்த காலத்திலே லைசன் கொடுப்பது போன்று. என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ரசூல், ஜினாவின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்ற ஆயத்தை இறங்கிய நபி என்னிடம் வந்து ஜினாவுக்கு அனுமதி கேட்கிறானா, இவனை கொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், இவனை தலையை வெட்டுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். வாலிபரே, ஜினாவுக்கு அனுமதியா, கொஞ்சம் உட்காருங்கள். கேட்டார்கள், உங்களுடைய தாயோடு யாராவது ஜினா செய்ய விடுவீர்களா? விடமாட்டேன். உங்களுடைய சகோதரியோடு தினா செய்ய விடுவீர்களா? விடமாட்டேன். சாட்சியோடு, தாயுடைய சகோதரி பெரியம்மா சாட்சியோடு, தந்தையுடைய சகோதரி மாமியோடு விடுவீர்களா? மகளமான பெண்களை சொல்லி சொல்லி காட்டினார்கள், இவர்களோடு தினா யாராவது செய்ய நீங்கள் விடுவீர்களா? விடமாட்டீர்கள். எனவே நீங்கள் இப்பொழுது என்னிடம் அனுமதி கேட்கிறீர்கள், போய் செய்ய போகிறீர்கள் யாருடைய ஒரு தாயோடு, யாருடையாவது ஒரு சகோதரியோடு, யாருடையாவது ஒரு மகளோடு, அவர்களும் விடமாட்டார்கள் அல்லவா? எனவே நீங்கள் தினா செய்வது சகாத செயல் என்று அவருக்கு அழகான புத்திமதி, அழகான ஹிக்மத்தான அந்த புத்திமதியை சொல்லி, நுணுக்கமாக சொல்லி, நெஞ்சிலே கையை வைத்து துவா செய்தார்கள். யா அல்லாஹ் ஃபஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி யா அல்லாஹ், இவருடைய கற்பை பாதுகாரு. நிக்கா முடித்தால் அந்த நிக்கா அஹ்ஸனுல் ஃபர்ஜ், அந்த ஆணுடைய கற்பை பாதுகாக்கும். கற்பம் வேறு, கற்பு வேறு. கற்பம் என்பது பெண்கள் சுமக்கின்ற அந்த கற்பம், குழந்தை சுமக்கின்ற அந்த இடம். கற்பு என்பது ஆணுக்கும் இருக்க வேண்டும், பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். பத்திரித்தனத்தை பாதுகாப்பது, தன்னுடைய தொடர்பை ஹராமான வழியில் செய்யாமல் இருப்பவர் கற்புள்ளவர். தன்னுடைய ஆசையை ஹராமாக நிறைவேற்றாமல் இருப்பவருக்கு பெயர் கற்புள்ளவர். என்னுடைய கற்பை பாதுகாப்பு. அந்த வாலிபர் சொல்கிறார், எனக்கு உலகத்திலே மிக வெறுப்பான பாவம் அந்த நபியுடைய புத்திமதிக்கும் துஆவுக்கும் பின்னால் விபச்சாரம் தான் பாவத்தில் மிக வெறுப்பான பாவம். எனவே வாலிபர்கள் இப்படித்தான் தெரிகிறார்கள், வாலிபர்கள் தெரிஞ்சினார்கள். கனிமனுள்ளே வாலிபர்கள் நபியோட எப்படி மார்க்க விடயங்களிலே பாவித்தார்கள், எப்படி சேவைகளை வாலிபர்கள் செய்தார்கள். கனிமனர்களே, இன்று டீனேஜ் தொடக்கம் 19 வரைக்கும் திருமணம் முடிக்கும் வரைக்கும் வாலிபர்கள் இருக்கிறோம், மார்க்கத்துக்கு என்ன செய்தோம் என்று பாருங்கள். கனியமானவர்களே, மார்க்கத்துக்கு என்ன செய்தோம்? எத்தனை டிகிரி முடித்திருக்கலாம், பிஏ பட்டம் வாங்கியிருக்கலாம், ஐடி செய்திருக்கலாம், சிமா செய்திருக்கலாம். கனியமானவர்களே, மார்க்கத்துக்கு என்ன செய்தோம்? படிக்க வேண்டும் தவறல்ல, மார்க்கத்துக்கு உதவியாக படிப்போம். மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு சார்பாக நான் தீனை வளர்ப்பதற்கு என்ன செய்தேன்? என்னுடைய நுழைஞ்சால், என்னுடைய தைரியத்தால். நபி அவர்கள் கண்ணியமானவர்களே, மக்காவிலே 13 வருடம் சிந்தியுங்கள். பெரியவர்களுக்கு சிறியவருடைய உதாரணம் சொல்லுகின்ற பொழுது ஆசை கூட வேண்டும். நான் சொல்லுகின்ற அனைத்து உதாரணங்களும் டீனேஜ் வாலிபர்களுடைய உதாரணம். நான் உதாரணங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக நீண்ட தலையங்கம் எத்தனையோ உலமாக்கள் பேசியிருப்பார்கள், அமல் செய்கின்ற நோக்கத்தில் கேளுங்கள். 13 வருடம் நபி அவர்கள் மக்காவிலே மார்க்கத்துடைய மையமாக, சென்டராக, ஒரு இஸ்லாமிக் சென்டராக, இஸ்லாமிய மத்திய நிலையை பாவித்தது என்ன தெரியுமா? அர்க்கம் என்ற வாலிபருடைய வீடு. அர்க்கம் என்ற வாலிபர் கனிமன டீனேஜ் வாலிபர். டீனேஜ் வாலிபர் என்றால் நமது காலத்தில் என்ன செய்கிறோம்? நான் செய்கின்றவைகளை தெளிவாக சொல்லவில்லை, ஒவ்வொருவருக்கும் தெரியும். எனக்கு 13 வயது, எனக்கு 10 வயது திருவனுக்கு கூட FB-ல அக்கவுண்ட் இருக்கின்ற காலம். 10 வயது சிறுவன் போனை வைத்துக் கொண்டு ஆண்ட்ராய்ட் போனை வைத்து விளையாடுகின்ற காலம். 12 வயது சிறுவன் தன்னுடைய வயதுக்கு தகாத விடயங்களை டவுன்லோட் பண்ணுகின்ற காலம், அப்லோட் பண்ணுகின்ற காலம். 10 வயது, 11 வயது, 8 வயது சிறுவர்கள் செல்ஃபி எடுத்து பேஸ்புக்கில் போடுகின்ற காலம், லைக் தேடுகின்ற காலம், இன்ஸ்டாகிராமிலே ஃபாலோவர்ஸ் தேடுகின்ற காலம். கண்ணியமானவர்களே, நல்ல வழியில் படிப்பு உதவியாக அல்லாவுக்கு மாறு செய்யாமல் பாவிக்கலாம், தவறல்ல. அல்லாவுக்கு மாறு இல்லாமல், ஹராம் இல்லாமல், அந்நிய பெண்களோடு என்ன ஹராமான தொடர்புகள் இல்லாமல் பாவிப்பது அனுமதி. ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜொலி என்ஜாய்மெண்ட் இஸ்லாத்தில் இருக்கிறது. அலாராக தொழுகை வீணாகாமல், ஜும்மா பயானில் உட்கார்ந்து கொண்டும் போனிலே செக் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்லை. ஜும்மா பயானில் இருந்து கொண்டு கூட போனுக்கு ஓய்வில்லை, டொய்லெட்டில் ஓய்வில்லை. கண்ணியமானவர்களே, நாளைக்கு எக்ஸாம், இன்றிரவு போன் ஓய்வில்லை, லேப்டாப்புக்கு ஓய்வில்லை. கண்ணியமானவர்களே, டீனேஜ் இவர்களை கவனமாக கையாள வேண்டும், நிதானமாக. அர்க்கம் ரலியல்லாஹு என்பவர் டீனேஜ் வாலிபர், பெரும்பாலும் 15-18 வயதுக்கு உட்பட்டவர். என்னுடைய வீட்டை தருகிறேன். மக்காவிலே நபி அவர்கள் செய்த அந்த தீனுடைய தாலீம், போதனை, மதரசா, ஈமானிய பாடம், மக்களை தயார்படுத்தியது, ஈமான இஸ்லாத்தை படித்துக் கொடுப்பதற்கு பாவித்த சென்டர் அருக்கம் என்ற வாலிபர் கொடுத்த வீடு. 13 வருடங்கள் தன்னுடைய வீட்டை அப்படியே அதற்கென்று ஒப்படைத்து விட்டார். மதீனாவுக்கு செல்கிறார்கள். அபுவையுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். பக்கத்திலே ஒரு காணியை பார்க்கிறார்கள், ஒரு வெற்று காணி இருக்கிறது. இந்த காணி யாருடையது என்று கேளுங்கள், நான் இந்த இடத்தில் மஸ்ஜிதை கட்ட வேண்டும். தனக்கென்று ஒரு வீடு இல்லை, மஸ்ஜித் கட்டுவதற்கு காணி தேடினார்கள். சொல்லப்பட்டதிலே உலாமைனிய தீமைனியார சூழல்வா, இது இரண்டு அநாதை சிறுவர்களுடைய காணிகள். அங்கும் அந்த வாலிபர், இங்கும் சகல் சுகை என்ற இரண்டு சகோதரர்கள் கூப்பிடுங்கள். அவர்களை அனாதையாக வளர்ந்து இப்பொழுது இளைஞர்களாக இருக்கிறார்கள். நான் மஸ்ஜித் கட்ட வேண்டும், நல்ல இடமாக இருக்கிற இந்த காணி இருக்கின்ற இடம் மஸ்ஜிதாக இருந்தாலும் மக்களுடைய சொத்து பறிக்கப்படக்கூடாது, பெருடைய காணி அபகரிக்கப்படக்கூடாது என்று கண்ணியமானவர்களே அங்கே நபியர்கள் கவனமாக இருந்தார்கள். இன்று கண்ணியமானவர்களே, இந்த வயதில் உள்ள வாலிபர்களுக்கு காணி வீட்டை கொடுப்பதை விட்டு இஸ்லாத்துக்காக என்ன கொடுத்திருக்கிறோம், இஸ்லாத்துக்காக எத்தனை செலவழித்திருக்கிறோம், இஸ்லாத்துக்காக எத்தனை நேரத்தை செலவழித்திருக்கிறோம். கண்ணியமான மஸ்ஜிதுக்கு 5 நேர தொழுகைக்கு கூட அவர் சொல்வதற்கு மஸ்ஜித் கட்டுவதற்கு காணியை கொடுக்கிறார். நான் சொல்வதற்கு 5 நிமிடம், 10 நிமிடம் கொடுக்க முடியவில்லை. கண்ணியமான வாலிபர்களே,
அல்லாஹ்வுடைய வீட்டில் சொல்வதற்கு விலை பேசினார்கள். எவ்வளவு தருவீர்கள் என்பது விருப்பமான விலையை சொல்லுங்கள், நான் தருகிறேன். அவர்கள் அநாதைகளாக வளர்ந்தவர்கள், அதுதான் சொத்து. இரண்டு வாலிபர்கள் டீனேஜ் ஒரு திருகம் தேவையில்லை. இல்லை, நான் ஒரு திருகம் தரம் எடுக்க மாட்டேன். பணத்துக்கு தர எடுப்பேன். நபிகள் டீலை முடிக்கிறார்கள், பணம் கொடுக்கிறார்கள், அவர்கள் தரமும் வந்து விட்டார்கள். கனிமன் அப்படியே மஸ்ஜித், இந்த மஸ்ஜித் நபியில் எத்தனை லட்சம் பேர், எத்தனை ஆயிரம் பேர் அவர்கள் கொடுக்க முன்வந்து பணம் எடுத்தாலும் இரண்டாம் மனதோடு தான் எடுத்தார்கள். எனக்கு யார சூழலா பணம் தேவையில்லை, வற்புறுத்தித்தான் நபியர்கள் கொடுத்தார்கள். எனவே அந்த காணி அவர்கள் டொனேட் பண்ணியது போன்றுதான். எனவே நீயத்துக்கு கூலி என்பது இதுதான். ஒரு விடயத்தை செய்ய மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கிடைக்காவிட்டால் தான் நீயத்துக்கு கூலி. நீயத்து வைத்து வைத்து இருப்பதல்ல நீயத்துக்கு கூலி. செய்ய வேண்டும், செய்ய முயற்சிக்க வேண்டும். இன்னும் ஒரு வாலிபர், கண்ணியமானவர்களே, வாலிபர் யார், 13 வயது வாலிபர் ஜைத் இப்னு சாபித். நாலேஜ், அறிவாளி, இன்டெலிஜென்ட், டேலண்ட். அவரை சிறு வயதில் அவருடைய கூட்டம் நவீன கூட்டிக் கொண்டு சொல்கிறார்கள். யார் சொல்லலா, பெரும்பாலும் இந்த சம்பவத்துடைய பாணியை விளங்குகிறோம். இஸ்லாத்தை ஏற்ற முன்னர், இஸ்லாத்தை ஏற்ற முன்னர் 10 லட்சம் சூராக்கள், குரானுடைய சூராக்கள் மன்னன். இஸ்லாத்தை ஏற்க முன்னர் கேட்டு கேட்டு அரபுதானே, அவருக்கு கேட்டு கேட்டு பாடம் ஆகிக்கொண்டார். இவருக்கு 10 லட்சம் சூராக்கள் பாடம், இவருக்கு இப்படி இவரை பயன்படுத்துங்கள், ஞாபக சக்தி இருக்கிறது. அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் சிறு வயது. கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய ஞாபக சக்தியை, மெமரி பவரை கண்டவுடன் சொன்னார்கள், நபியோட ஜெயித், நீங்கள் எனக்காக, பெருமைக்காகவும், யூகே, பிரான்ஸ், கனடா போவதற்காக வேண்டியும், ஐரோப்பிய நாடுகளிலே எப்படிப்பதற்காக வேண்டியும், இங்கிலீஷ் படிக்கிறோம், எத்தனை பேர் இங்கிலீஷை தாவத்துக்காக படித்தோம், இஸ்லாத்தை சொல்வதற்கு படித்தோம், இஸ்லாத்தை உலகத்திலே பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை பேர் லாங்குவேஜ் படிக்கிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறோம், கிராமர் படிக்கிறோம். ஜெயிதன் சொன்னார்கள், ஜெயிதே, 13 வயது இளைஞரே, நீங்கள் எனக்காக யூதர்களுடைய தௌராத் வேதத்தின் மொழியை படியுங்கள், எபிரானி பாஷையை படியுங்கள், இஞ்சில் பைபிள் என்று இங்கு சொல்கிறோம், இஞ்சில் வேதத்துடைய சுரியானி பாஷையை படியுங்கள். எனக்கு அந்த பாஷை தெரியாது, உங்களை நான் டிரான்ஸ்லேட்டராகவும் அதற்குரிய உதவியாளராக பாவிக்கப் போகிறேன். 14, 15, 16 நாட்களிலே 2 பாஷைகளிலும் சென்றடைந்து ஆயினார்கள், படிக்க வைத்தார்கள். இன்று கண்ணியமானவர்களே, கிளாஸ் சென்று எங்கோ போகிறோம், பாடசாலையை கட்டடித்து விட்டு எங்கோ போகிறோம் என்றால் நமது வயதை, நமது ஆயுளை சிந்தித்து பாருங்கள். இன்னும் ஒரு வாலிபர் கண்ணியமான உசாமாவர்களை, 17, 18 வயதில் நபியவர்கள் ஒரு ஜமாத்துக்கு, ஒரு படைக்கு தளபதி ஆக்கினார்கள், அமீர் ஆக்கினார்கள். உமரலியலான படையிலே, உஸ்மானியலான படையிலே, அலிவலியலான படையிலே அவருக்கு கீழே இயங்குகிறார்கள். 17, 18 வயது இளைஞரை தளபதியாக்கினார்கள். சிலர்கள் தரக்குறைகளாக பேசினார்கள், என்ன இது, 17 வயது வாழி இளைஞரை தளபதியாக்கியிருக்கிறார்கள், படைக்கு தலைவராக்கியிருக்கிறார்கள். நபியவர்கள் மின்பரில் சொன்னார்கள், உசாமாவை பற்றி கீப்பாக பேசுகிறார், உசாமா தகுதியானவர் என்று உங்களை விட எனக்கு தெரியும், உசாமா இந்த படைக்கு தலைமை தாங்க தகுதி உள்ளவர், எனவே அவருடைய தலைமையில் தான் படை வெளியாகும். நபியர்கள் வஃபாத் ஆகிறார்கள், படையை அனுப்புவதா இல்லையா, அபூபக்கர் ஒற்றை காலில் நின்றார்கள், நபியவர்கள் உசாமாவுடைய தலைமையில் தயாரித்த படையை அனுப்பித்தான் ஆகும். எனவே கண்ணியமான பேசிக்கொண்டே போகலாம். வாலிபர்கள் இப்படி சாதித்தார்கள். அம்ரிபுனு சலிமா என்ற சிறுவர் 6-7 வயதில், இவரும் இஸ்லாத்தை ஏற்க முன்னர் 6-7 வயதில் குரானுடைய பெரும்பகுதியை, ஒரு பகுதியை பாடமாக்கிவிட்டார். முஸ்லிமாக முன்னர் குரானை பாடமாக்கினார். முஸ்லிமான வாலிபர்களுக்கு எத்தனை சூரா, எத்தனை ஜுசு பாடம், சூரா பாந்தியாவில் நிலைமை. என கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் முன்னோர்களுடைய வரலாறுகளை படித்து தன்னை திருத்த வேண்டும். அவர் 6-7 வயதில் அவருடைய ஊரிலே இமாமாக, மஸ்ஜித் இமாமாக மாறினார். கண்ணியமானவர்களே, அப்படி அந்த சிறுவயதிலிருந்து இஸ்லாத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். முஹம்மது பின் காசிம் என்பவர் சிந்து நதி, அந்த பகுதியை, சிந்து நதி கரையோர பகுதிகளை வெற்றி கொண்டார். வெறும் 17 வயதுக்குட்பட்ட 15 வயதுக்குட்பட்ட அந்த சிறுவராக இருக்கின்ற பொழுது, இளைஞராக இருக்கின்ற பொழுது. எனவே கண்ணியமானவர்களே, பேசுவது நோக்கம் அல்ல, நமது நிலைமையை சிந்தித்து பாருங்கள். இந்த வயதில் நான் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு ஓலெவல் ஏலெவல் படிக்கிறேன், என்னுடைய மார்க்க நிலைமை என்ன, இஸ்லாத்துக்காக என்ன செய்தேன், எனக்கு மௌத்து எப்பொழுது வரலாம் கேள்விப்படுகிறோம். அங்கு அந்த வாலிபர் மௌத்து, இங்கு இந்த வாலிபர் மௌத்து, அங்கே எக்ஸ்பிரண்ட்லே மௌத்து, மௌத்து எந்த நிலைமையில் வந்தால் நான் தயாரா, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய சோசியல் மீடியாக்களை பார்த்தால் எனக்கு துவா கிடைக்குமா, பத்துவா கிடைக்குமா, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய போனையும் லேப்டாப்பையும் யாராவது பார்த்தால் என்னுடைய மையத்தை சொல்வார்களா, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய மெமரியை எடுத்து யாராவது பிளே பண்ணி பார்த்தால், என்னுடைய மெமரியில் இருக்கின்ற விடயங்களை பார்த்தால், என்னுடைய வாப்பா கூட என்னுடைய மையத்துக்கு துவா செய்வாரா, என்னுடைய உண்மை இதற்காக வேண்டி அணுவாரா என்று ஒவ்வொரு வாணிபர்கள் சிந்திப்போம். என்னுடைய பேஸ்புக்கை யாராவது சரியான முறையில் உண்மையான பேக் அக்கவுண்ட்களில் போடுகின்ற கூத்துக்களை பார்த்தால் எனக்காக வாய் திறந்து ஒரு துவா செய்வார்களா? சிந்திப்போம் கண்ணியமான வாலிபர்களே, திருந்துவோம். வாலிபர்கள் திருந்தினார்கள், அரசின்கீழ்பெரு தகுதியாகினார்கள், தலைமை தாங்கினார்கள், தீனுக்காக வேண்டி மத்திதுக்காக வேண்டி பெரிய பெரிய சாணி பூண்டுகளை ஒப்படைத்தார்கள் என்றால் நமக்கும் செய்ய முடியும், நம்மை சக்திக்குட்பட்டபடி முடியும். எனவே கண்ணியமானவர்களே, மூத்தவர்களும் வாலிபர்களை அழகாக நிதானமாக கையாளுவோம். வாலிபர்கள் சிந்திப்போம், நான் இப்படியே வாழ்ந்து முடிந்தால் என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய கபர் எப்படி அமையும், என்னுடைய சக்கராத் எப்படி அமையும், கேள்வி கணக்கு எப்படி அமையும். எனவே திருந்துவதற்கான வழிகள் மஸ்ஜிதோடு தொடர்பாகவும், 5 நேரம் தொழுவோம், தொழுகைக்கு பின்னால் நல்ல விடயங்களை படிப்போம், உடமாற்றோடு தொடர்பாகவும், மூத்தவர்களுடைய புத்திமதிகளை பெறுவோம், பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு கண் குளிர்ச்சி உள்ள வாலிபர்களாக இளைஞர்களாக மாறுவோம். எதிர்காலத்திலே நமது சுபீட்சமான ஒரு வாழ்க்கையால் நமக்கு ஏற்படுத்தி தருவான். எனவே எல்லாமே நல்ல நமது வாழ்க்கையை சிந்தித்து வாழ்க்கையை மாற்றி அல்லாஹ்வுடைய நல்லடியர்களாக மாறுகின்ற வாழ்க்கையை நமக்கு தந்தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, புறம் முஸ்லீம்கள் மூவிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, யார உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அசலாக்கை தருவாயாக, யார வாழ்க்கையில் திருத்தத்தை தருவாயாக, உனக்கு நெருக்கத்தை படுத்துவாயாக, உன்னுடைய நல்லடியார்களாக மாற்றுவாயாக, யார எங்களுடைய சிறுவர்களை திருத்துவாயாக, எதிர்கால வாலிபர்களை திருத்துவாயாக, எதிர்கால தலைவர்களாக பொறுப்புதாரிகளாக முன்மாதிரிகளாக வர வேண்டிய வாலிபர்களை இஸ்லாத்தோடு இணைப்பாயாக, இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை கொடுப்பாயாக, அவர்களை பக்குவப்படுத்துவாயாக, அவருடைய தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ளக்கூடிய மாற்றுவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.